2013 ஆண்டுக்காக கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயாத்திற்கு தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 16 வசனம். ஏசாயாத்திற்கு தரிசன புஸ்தகத்தில் 41 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
அவைகளை தூற்றுவாய்,
அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது
காற்று அவைகளை கொண்டு போய்,
காற்று அவைகளை கொண்டு போய்,
சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும்,
சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும்.
நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து,
இங்கேதான் வாக்குத்தத்தம் ஆரம்பிக்கிறேன், நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து,
இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே,
இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே
மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய்,
மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த ஆண்டின் வாக்குத்தத்த வசனம். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இந்த ஆண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியம், நம்மை நடத்தப் போகிற காரியம், கர்த்தருக்குள் களி கூறுகிறதான ஒரு நிலையிலே கர்த்தர் நம்மை நடத்தப் போறார். ஃபர்ஸ்ட் காரியம், கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைப்பார். இரண்டாவது, கர்த்தருக்குள்ளே இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம். ரெண்டு விஷயம் கர்த்தருக்குள்ளே நடக்கிற ரெண்டு காரியங்கள், ஒன்று கர்த்தருக்குள்ளே களி கூறுவோம், இரண்டாவது கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுவோம். இரண்டு காரியங்களை கர்த்தர் இங்கே நமக்கு முன்வைத்திருக்கிறார். இந்த களி கூறுதல் என்றால் என்ன, மேன்மை பாராட்டுதல் என்றால் என்ன என்று முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். களி கூறுதல் ரெண்டுமே கர்த்தருக்குள்ளதான், கர்த்தருக்குள்ளே களி கூறுதல், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுதல், ரெண்டுமே கர்த்தருக்குள்ளதான். களி கூறுதல் என்றால் என்ன, கர்த்தருக்குள்ளே களி கூறுதல் என்றால் என்னன்னா, கர்த்தருக்குள்ளே நம்முடைய இருதயமானது மகிழ்ச்சியாயிருக்கும், மகிழ்ச்சியாய் கர்த்தர் வைப்பார். அந்த மகிழ்ச்சியாய் கர்த்தர் வைக்கிறதுனாலே நம்ம விடுதலையோடு களி கூர்ந்து துதிக்கிறவர்களாய் நாம் இருப்போம், களி கூர்ந்து துதிக்கிறவர்களாய் இருப்போம். இப்ப இந்த களி கூர்ந்து துதிக்கிறதுக்கு அது என்னன்றது நீங்க புரியறதுக்காக உங்களுக்கு வேதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:21 வசனத்தை வாசிக்கலாம். அதை நீங்க புரிந்து கொள்வதற்காக இந்த வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:21 வசனத்தை வாசிப்போம்.
அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே,
வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே,
இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும்
மறைத்து
பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே,
இப்படி செய்வது
உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது.
இதுதான் களி கூறுதல். இயேசு கிறிஸ்து ஆவியிலே களி கூர்ந்தார். இந்த இடத்துல என்ன நடக்கிறது, இயேசு கிறிஸ்து 70 பேரை ஊழியத்திற்கு நியமித்து இவர்களை அனுப்பினார். இந்த 70 பேரும் வெற்றிகரமாய் ஊழியத்தை செய்து பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுகமாக்கி இவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சாட்சி சொன்னாங்க, உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளும் ஓடுகிறது, சாட்சி எல்லாம் சொன்னாங்க. இதை கேட்டவுடனே இயேசு கிறிஸ்துக்கு ஒரே சந்தோஷம், எக்ஸைட் ஆயிட்டாரு. ஆவியிலே களி கூர்ந்தார், ஆவியிலே களி கூர்ந்து பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார். பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படினார். இந்த வேத வசனம் கிரேக்க மொழியிலே இந்த களி கூறுதல் என்கிறதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறது, என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குதித்து துதித்தல். இங்கிலீஷ்ல ரிஜாய்ஸிங் இருக்கும். தமிழ்ல களி கூடுதல் வருது. இந்த வார்த்தைக்கு மூல பதம் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குதுன்னா குதித்து துதித்தலாம். களி கூடுதல் சும்மா ஸ்மைல் பண்றது கிடையாது, சும்மா கொஞ்சம் சிரிக்கிறது கிடையாது, சும்மா கொஞ்சம் முகத்துல எக்ஸ்பிரஷன் சிரிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டுறது கிடையாது. எக்ஸைட் ஆகி அப்படியே குதிச்சு துடிக்கிறதுக்கு பேர் தான் களி கூடுதலாம். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அதுதான் செஞ்சிருக்கிறார். சந்தோஷத்தை அடக்க முடியாம குதிச்சு துடிச்சார், ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டார். ஏன்னா இந்த 70 பேரும் சாதாரணமாய் எங்கேயோ நம்ம திடீர்னு அவங்களை செலக்ட் பண்ணாரு, அனுப்பினாரு, சக்சஸ்ஃபுல்லா ஊழியத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே அவரால் சந்தோஷத்தை அடக்கிக் கொள்ள முடியல, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்போ உச்சகட்டமான ஒரு சந்தோஷம் வரும்பொழுதுதான் நம்ம தன்னிலை மறந்து நம்ம செயல்படுவோம். கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் பாருங்க, அங்கதான் கழி ஊறுதல் இல்லையா? ஒருத்தர் சிக்ஸ் அடிச்சு குதிக்கிறாங்க, எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க பாக்குறாங்களா என்ன பண்றாங்க, யாருக்கும் யோசிக்கிறது கிடையாது. என்ன பண்றாங்க, நம்ம குதிக்கிறோமே, நம்ம 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க, கேமரா பேர் நம்ம பக்கத்தில் இருக்குது, எல்லாரும் பார்ப்பாங்களே, எதாவது நினைக்கிறாங்களா, எதை பத்தி நினைக்க கிடையாது. அப்படி எக்ஸைட் ஆயிடுறாங்க எல்லாரும். அதோட பெரிய காரியம் கத்தருக்குள்ள கழி கூடுதல். அப்படின்னா கத்த நம்மை அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தி அவருக்குள் கழி கூறும்படியான ஒரு நிலைமையிலே கத்த நம்மை நடத்தப் போகிறார். அல்லேலூயா. கத்தருக்குள் கழி கூடுதல் என்றால் அதுதான். இரண்டாவது மேன்மை பாராட்டுதல். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் மேன்மை பாராட்டுதல். மேன்மை பாராட்டுதல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செய்கிற அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், வல்லமையான விஷயங்கள், இவைகளை பலரிடத்திலே பகிர்ந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்துகிறதான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உங்களுக்கு செய்கிறது உங்களால் அடக்கிக் கொள்ள முடியாமல், உங்கள் வாழ்க்கையில் அவர் நடப்பிக்கிற நன்மைகள் செய்கிற காரியங்களை அடக்கிக் கொள்ள முடியாமல் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். சிலர் வந்து தைரியமா போய் 4 பேர்கிட்ட பேச மாட்டாங்க, அப்படி கூட இருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு விசேஷமான ஒரு காரியம் நடக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, தங்கள் சந்தோஷத்தை அடக்க முடியாம எல்லாருக்கும் பேசுறாங்க, சொல்றாங்க. அதுதான் என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, எல்லாரையுமே கர்த்தர் அவரை மேன்மை பாராட்டும்படி, அவரை குறித்து மகிமையாய் மற்றவர்களிடத்தில் பேசும்படி உங்களை கர்த்தர் விசேஷித்த நன்மைகளால் நிறைத்து, நீங்கள் கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லி அவரை மேன்மை பாராட்டுகிறவர்களாய், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் உங்களை கொண்டு போகப் போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் களி கூறுதல் அப்படின்னா, களி கூறுதல் நம்மளை மட்டும் நம்மளை சுத்தி இருக்கிற காரியம், மேன்மை பாராட்டுதல் அதை மற்றவங்களுக்கும் கடத்தி கொண்டு போகிறதான ஒரு அனுபவம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர் செய்கிற அதிசயமான காரியங்கள், நன்மைகள், மேன்மையான காரியங்கள் உங்களை முதல்ல சந்தோஷப்படுத்தும், இரண்டாவது மற்றவர்களுக்கு உங்களை சாட்சி பகரும்படி உங்களை நடத்தி கொண்டு செல்லும். இதுதான் காரியம். சரியா? அப்ப இந்த கழிவுகள் இது யாருக்கு வருது, எப்படி வருது, இது எப்படிப்பட்ட காரியம், அதை நமக்கு தெரியணும். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 33:1.
நீதிமான்களே,
நீதிமான்களே,
கர்த்தருக்குள் களி கூறுங்கள்,
கர்த்தருக்குள் களி கூறுங்கள்,
துதி செய்வது,
துதி செய்வது
செம்மையானவர்களுக்கு தகும்,
செம்மையானவர்களுக்கு தகும். இந்த களி கூறுகள் யாருக்குரியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்களுக்குரியது. நீதிமான்கள் ரட்சிக்கப்பட்டு ஒருவன் நீதிமானாக இருக்கிறவன் தான் கர்த்தர் செய்கிற அதிசயங்களை கண்டு அவன் உண்மையிலேயே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைந்து கர்த்தரை மேன்மை பாராட்டுவான். அப்ப இந்த ஆசீர்வாதம் என்பது ரட்சிக்கப்பட்ட அத்தனை தேவப்பிள்ளைகளுக்கும் உரிதான ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இது சொந்தமானது. இந்த கழிவுறுகிற அனுபவம் அவங்களுக்கு தான் கிடைக்கும். கர்த்தரை தேடாதவர்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. இந்த கழிவுறுதல் என்பது கிடைக்க வாய்ப்பு கிடையாது. தேவ பிள்ளைகள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், அவர்களுக்குரிய காரியம் இது. எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது பாருங்க. அதுக்கு இன்னொரு வசனத்தை காமிச்சு உங்களுக்கு புரியும். அது உலக காரியமாய் கர்த்தர் வசனத்தினை வெளிப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 61:10 வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61:10.
கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்.
என் தேவனுக்குள்
என் ஆத்மா கழிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும்
மணவாட்டி நகைகளினால் தங்களை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக
அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார்.
புரியுதா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறாரு. இந்த கழிவுகள் வந்து எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருதுன்னு. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா கழிவுறந்திருக்கிறது. இது கஸ்டவுடைய ஃபீலிங். இது எது கோப்பா போது பாருங்க. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். இந்த பூரிப்பு, இந்த மகிழ்ச்சி எதை கர்த்தர் சொல்றார் பாத்தீங்கன்னா, ஒரு திருமணம், மணவாளன் நகைகளினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறாரா? ஏகப்பட்ட மோதிரம் எல்லாம் போட்டு அலங்கரித்துக் கொள்ளுகிறார். மணவாட்டி நகைகளினால் தங்களை உரைத்துக் கொள்ளுகிறார்கள். இது அந்த அக்கேஷன் நடக்கிற ஒரு சம்பவம். அந்த அக்கேஷன் அதை போடும்போது எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா. அப்ப அந்த அக்கேஷன்ல அதை அணிந்து கொள்வது ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்குள்ள தூண்டிவிடுகிறது. அந்த சூழ்நிலையில் இத வந்து கர்த்தர் சிம்பாலிக்கா சொல்றாரு. எப்படி அந்த சூழ்நிலையில் அவருடைய மகிழ்ச்சியை தூண்டிவிடுகிறதோ, அதே போல கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு வேறொரு அலங்கரிப்பு கொடுக்கிறாரு. இந்த அலங்கரிப்பு நகை கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அலங்கரிப்பு என்ன அலங்கரிப்புன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. இதை கொடுக்கும் பொழுது எப்படி ஒரு திருமண நாடிலே ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் அந்த நகை, அந்த அலங்கரிப்பு ஒரு பூரிப்பை சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதோ, அதை போலவே இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை ஒரு தேவ பிள்ளைக்கு சந்தோஷத்தை, பூரிப்பை நமக்கு தோண்டிவிடுகிறது என்ற. இதுல என்ன காரியம் கேட்டீங்கன்னா, கம்பாரிசன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு மணவாளனா இருக்கட்டும், ஒரு மணவாட்டியா இருக்கட்டும், அந்த கல்யாண நேரத்தில் போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் 50% ஆயிடும். ஒரு வாரத்தில் 30% ஆகும், 20% ஆகும். ஒரு வாரம் முடிஞ்ச உடனே பழைய கரைக்கு போயிடும். ஒரு 10 நாள் 15 நாள் ஆச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப 100% ஆரம்பிச்சு 50 மாறி, அப்புறம் 30 மாறி, 20 மாறி, அப்புறம் அதுக்கு பிறகு சாதாரணமா ஒரு வளையல், ஒரு கம்மல், ஒரு செயல், ஒரு மோதிரம் வச்சு அது லெவல் பண்ணிவிடும். என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அக்கேஷன்ல மட்டும்தான் அது என்ன செய்யுது, ஃபுல்லா வந்து நின்று காட்டுது. அடுத்த நாள் என்ன செஞ்சது, குறைஞ்சிருது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு வஸ்திரம் என்னைக்குமே குறையாது. ஆமென். இது என்னைக்குமே ஃபுல்லா இருக்கும். கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கிற நீதியின் சால்வை என்பது ஒரு கல்யாண நாள் சமாச்சாரம் அல்ல. அந்த நாள்ல மட்டும் பச்சை கட்டத்தில் அதன் பிறகு இறங்கி போகிறது போல அல்ல. தேவனாகிய கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, அதில் கிடைக்கிறதான பூரிப்பு, அதில் கிடைக்கிறதான மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாயிருக்கும். அது 100 ஆகாது, 50 ஆகாது, 10-20 ஆகாது, எப்பவுமே 100 தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறது ஆவிக்குரிய சந்தோஷம், அந்த கனி கூடுதல், தேவ பிரசனத்தில் கிடைக்கிற அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி இருக்கிறது, அது என்றைக்குமே 100% தான், அது குறையவே குறையாது. அப்ப இது என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, உண்மையான சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி என்பது நம்ம உடுத்துகிற உடையில் அல்ல, நம்ம அடிக்கிற நகையில் அல்ல, நம்ம கிட்ட இருக்கிற உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்தில் அல்ல. உண்மையான சந்தோஷம், உண்மையான ஒரு மகிழ்ச்சி, உண்மையான ஒரு பூரிப்பு, உண்மையான ஒரு கனிகூடுதல் என்பது கர்த்தருக்கு உள்ளதா இருக்குது, வெளியில கிடையாது. வெளியில வர்றதெல்லாம் தெரிஞ்சு போயிடும், ஆனால் உள்ளே கர்த்தர் கொடுக்கிறது, அவருக்குள்ளே கொடுக்கிறது என்பது நிலைத்திருக்கும். ஒரு பெரிய காரியம். அப்ப நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான காரியம், என் சந்தோஷம் உனக்குள்ள நிறைவா இருக்கும், என் கழி கூடுதல் உனக்குள்ள நிறைவா இருக்கும், அது தேயாது, குறையாது, நினைச்சிருக்கும். ஆமென். அதான் காரியம். அப்ப நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியான, அவருக்குள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார், அவருக்குள் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார், அவருக்குள் நம்மை அவருடைய பிரசனத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த குழந்தை கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார், அதை நம்ம சந்தோஷமாய் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். அதை இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு நிறைவாய் தருவேன் வாக்கு பண்றார். அல்லேலூயா. நம்ம புரிஞ்சுக்கும், கர்த்தர் அதை நமக்கு நிறைவாய் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சரி, இப்போ இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சந்தோஷம் என்ன தெரியும் சொன்னேன், நம்முடைய சந்தோஷம் என்பது வெளியில நமக்கு கிடைக்கிறதான பொருட்களை வச்சு கிடையாது. வெளியில நமக்கு இருக்கிற பொருள், நம்முடைய டிரெஸ்னாலேயோ, நம்முடைய நகையினாலேயோ, நம்முடைய பொருளினாலேயோ நம்ம சந்தோஷம் வருமானால் அது நிலையானது கிடையாது. அது நிலையானது கிடையாது. ஏன்னா அந்த முதல் நாள் அந்த கல்யாணம் நாள் இருக்கிறது, அடுத்த நாள் தேஞ்சு போயிடுது, சரிச்சரும், அவ்வளவுதான், நிலையானது கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது நிலைவானது, நிறையான நிலைவானது, அது எப்பவுமே நிலைவாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், குறையாது, நிறைச்சிருக்கும். அப்ப அது நிறைச்சிருக்கிறதான இந்த காரியத்தில் இருக்கும் பொழுது இது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தங்க வைத்துக் கொள்வது, இது என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, நம்ம என்னைக்குமே நம்முடைய சந்தோஷம் என்பது கர்த்தருக்குள்ளே இருக்கணும், கர்த்தருடையதில் இருக்கக்கூடாது, கர்த்தருக்குள்ளே இருக்கணும். கர்த்தருக்குள்ளேயும் கர்த்தருடைய வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா உங்களுக்கு? நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள்ள இருந்தா அதுல தேவை வராது. நம்முடைய சந்தோஷம் கர்த்தருடையதில் இருந்துச்சுன்னா அதுல தேவை வரும். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பொருள், ஒரு கார் வாங்குறீங்க, அந்த கார் தான் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா, அந்த கார் பார்க்க 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 சந்தோஷமா இருக்கும், முதல்ல சந்தோஷம். உங்களுக்கு டிரெஸ் தான் சந்தோஷம் அப்படின்னா, டிரெஸ் புதுசா வாங்கணும்னு சந்தோஷம், சந்தோஷம் வாங்கணும்னு சந்தோஷம், அடுத்த நாள் என்ன ஆகுது, இதாயிடுது. ரொம்ப நல்லா இருக்குது, அழகான டிரெஸ் விரும்பி வாங்கிட்டு வந்தீங்க, விரும்பி வாங்கிட்டு வந்து காபி குடிச்சீங்க, காபி மேல கொட்டிடுச்சு, என்ன இருக்குது சந்தோஷம்? ஒரு நிமிஷத்துல ஆசாசியா வாங்கிட்டு வந்து அவங்க ஆசையா விருப்பத்தோடு வாங்கி வந்த ஒரு காபி குடிச்சு ஜோசு, அந்த காபி மேல கொட்டிடுச்சுன்னா ஒரு வாகனம் வாங்குறோம், ஆசாசையா வாங்குறோம், அதனால ரொம்ப பிரியமா வாங்குறோம், ஒரு சின்ன ஒரு கேரள முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் சந்தோஷம் போச்சு, ஐயோ இப்படி கேரள ஆகிப்போச்சு. என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, ஒரு பொருளின் மேல், ஒரு காரியத்தின் மேல் நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது என்றால் அது எந்த சூழ்நிலையிலும் பாதிப்பு வரும், அதுவே உங்களுக்கு வேதனை கூட தள்ளிவிடும். சந்தோஷப்பட்டு நீங்கள் அதை பார்த்து பார்த்து வேதனை படுற மாதிரி ஆயிடும், ஐயோ இப்படி கேள்வி எழுந்துருச்சு, ஐயோ இப்படி கரையாகி போச்சு, அதை பார்க்கும்போதெல்லாம் வேதனை படுற மாதிரி ஆயிடும், பார்க்கும்போதே சந்தோஷம் வந்து பார்க்கும்போது வேதனை படுற மாதிரி அப்படியே ரிவர்ஸ்ல போயிடும். அப்போ ஒரு தேவ பிள்ளை இந்த சந்தோஷத்தை எப்படி பண்ணணும் கேட்டீங்கன்னா, உங்கள் மனது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேல் இருக்கக்கூடாது, கர்த்தர் மேல மட்டுமே இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே உங்களுக்கு நான் கொடுக்கிற மிக முக்கியமான ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க போக்கஸ் கர்த்தர் மேல வைங்க. கர்த்தருடைய மேல ஆசிரியர் உங்களை போக்கஸ் வைக்காதீங்க. உங்கள் சந்தோஷத்தை உலக பொருள் மேல வைக்காதீங்க. உங்கள் சந்தோஷத்தை கர்த்தர் மேல மட்டும் வைங்க. ஒரு உலக பொருள் மேல் நீங்கள் சந்தோஷத்தை வைப்பீர்கள் என்றால் அது சீக்கிரம் உங்களை விட்டு கடந்து போய்விடும். ஏதாவது ஒரு காரியத்தினர் உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கும் என்றால் அந்த காரியம் உங்களை விட்டு கை நழுவி போயிடும். நம்முடைய சந்தோஷம் என்னைக்குமே கர்த்தர் மேல மட்டும்தான் இருக்கணும். அப்பொழுது அந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கழிவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வேதத்திலே ஆபக்கூக்கின் ஒரு அருமையான தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி என்பதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. அருமையான ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கையில இந்த மனநிலைமை, அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை, உண்மையில ஆபக்கூட நம்ம ரொம்ப கவனிக்கிறது கிடையாது. அவன் ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷன். அவனுடைய அனுபவத்தை அவன் கடைசி எழுதலாம் பாருங்க. மூன்றாம் அதிகாரத்தில், ஆபகூக் தீர்க்கதரிசியிலே மூன்றாம் அதிகாரத்தில் 17-18 வசனத்தை வாசிக்கலாம்.
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும்,
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும்,
திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும்,
திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும்,
ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும்,
ஒளிவ மரத்தில் பலன் அற்று போனாலும்,
வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும்,
வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும்,
கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும்,
ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும்,
தொழுவத்திலே
தொழுவத்திலே
மாடு இல்லாமல் போனாலும்,
மாடு இல்லாமல் போனாலும்,
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன்,
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன்,
என் ரட்சிப்பின் தேவனுக்குள்,
என் ரட்சிப்பின் தேவனுக்குள்
களி கூறுவேன்,
களி கூறுவேன். அப்ப இந்த தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒன்றாலும் பலன் அற்று போனாலும், மந்தையிலே கிடையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், அதனால என் சந்தோஷம் கெட்டு போகாது. என் சந்தோஷம் கர்த்தர் மேலதான் இருக்குது. அவர் கொடுத்த ஆஸ்தியின் மேல், ஆசீர்வாதத்தின் மேல கிடையாது. என்னுடைய சந்தோஷத்தை நான் கர்த்தர் மேல பரிசிருக்கின்றே தவிர, என் சந்தோஷத்தை அவர் கொடுத்த பொருள் மேல நான் பதிக்கல. பொருள் மேல பதித்திருந்தால் நேற்று இன்னைக்கு இல்லாமல் போகும்பொழுது சந்தோஷமும் போயிடும். ஆனால் கர்த்தர் நேற்று இருந்தவர் இன்னைக்கு இல்லாமல் போக மாட்டார். ஆமென். கர்த்தர் இருப்பார். அதனால அவருடைய சந்தோஷம் என்பது நினைச்சிருக்கிறதுக்கு ஒரே ரகசியம் கேட்டீங்கன்னா, கர்த்தரை மட்டுமே போக்கஸ் பண்ணுங்க. எதுவானாலும் கர்த்தர்தான் முக்கியம். அவருடைய ஆசீர்வாதம் என்பது தானாய் வருகிற ஒன்று. கர்த்தர் தான் நமக்கு முக்கியம். கர்த்தரை மட்டும்தான் போக்கஸ் பண்ணணும். நன்மை செய்தாலும் நன்மை செய்யாமல் போனாலும் கர்த்தர் ஒருவர் தான் எனக்கு. நான் விரும்புகிறது இல்லாமல் கொடுத்தாலும், நான் விரும்புகிறதெல்லாம் கொடுக்காமல் போனாலும் அவர் தான் எனக்கு முக்கியம். அப்ப நம்முடைய காரியம் நிபந்தனை இல்லாமல் கர்த்தரை பின்பற்ற தெரியணும். புரியுதுங்களா? நம்முடைய ஆண்டவர் நிபந்தனை இல்லாமல் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். புரியுதா? நிபந்தனை இல்லாமல் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் நிபந்தனை இல்லாமல் கர்த்தரிடத்தில் அவரை பின்பற்ற வேண்டும். இதை கொடுத்தா பின்பற்றுவேன், இல்லைன்னா பின்பற்ற மாட்டேன் இருக்கக்கூடாது. கர்த்தரை செஞ்சா நான் அதிகமா ஜெபிப்பேன், இல்லைன்னா என் ஜெப வாழ்க்கை குறைஞ்சு போச்சு வரக்கூடாது. அதனால் இந்த நாட்களில் உங்கள் இருதயத்தை முழுக்க 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 கர்த்தர் மேல மட்டும் ஆழமா போக்கஸ் பண்ணிக்க. கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை தான் புரிஞ்சுக்கணும். எதிர்பார்த்து பின்பற்றுகிறவனுக்கும் எதிர்பார்க்காமல் பின்பற்றுகிறவனுக்கும் அவர் என்னைக்குமே ஒரு வித்தியாசம் வச்சிருக்கிறார். என்ன செய்வார், என்ன செய்வார் எதிர்பார்த்து பின்பற்றுகிறவனுக்கு அவர் என்ன எதிர்பார்க்கலாம் அதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவார். எதையுமே எதிர்பார்க்காம அவர் பின்பற்றுகிறார் பாருங்க. அவன் எதிர்பார்த்த கூட அப்படி எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி அவனுக்கு கர்த்தர் கொடுப்போம். சரிப்பா, அதான் உண்மை. கர்த்தர் எனக்கு இதை செய்வார் அதை செய்வார்னு கேல்குலேஷனே இல்லாம அவரை பின்பற்றுகிறான் பாருங்க. அவருக்கு கர்த்தர் செய்கிற நன்மை விசேஷமாயிருக்கும். இதுக்கு உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லித்தரேன். நீங்க ஒரு மணி நேரம் ஜபத்தில் இருக்கிறீங்க, சரியா? இல்ல ஒரு அரை மணி நேரம் ஜபிக்கிறீங்க. அந்த அரை மணி நேரத்தில் ஒரு காரியமும் உங்களுக்குன்னு ரிக்வெஸ்ட் பண்ணாம ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்ணுங்க. அப்படி பழக்கம் இருக்குதா? எதையுமே கேட்காம, உங்களுக்கு பர்சனலா எதுவுமே கேட்காம ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணிருக்கிறீங்களா? ஒரு அரை மணி நேரம் ஜபம், ஆனா உங்களுக்கு பர்சனலா ஒண்ணு கூட நீங்க கேட்கல. இப்படி அனுபவம் இருக்குதா? இதுதான் கத்தருக்கு தேவை. ஒரு மணி நேரம் ஜபிச்சு ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஒண்ணுமே நான் கேட்கல, ஒரு மணி நேரம் என்ன பண்ண இப்போ? ஒரு மணி நேரம் கத்தரை பிரிச்சுட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரை கிருபையை நான் நினைச்சு சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். இது ஒரு மணி நேரம் ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே நான் சொல்லல, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட இருதயத்தை கத்தர் நேசிக்கிறார். ஏன்னா அவருடைய இருதயம் கத்தர் மேல போக்கஸ் ஆகுது, அவருடைய பொருட்களின் மேல், அவருடைய ஆசீர்வாதத்தில் போக்கஸ் ஆகுது. அப்படி இருந்தா நான் சொல்றேன், நாம கேட்பு வாங்குறதை விட அவர் நிறைவாய் கொடுக்கிறது பல மடங்கு மேல இருக்கும். பார்த்து பார்த்து செய்வார். ஆமென். பார்த்து பார்த்து செய்வார். அவரா பார்த்து பார்த்து செய்வார். நம்ம பார்த்து பார்த்து கூட அந்த மாதிரி கேட்க முடியாது. அவரா பார்த்து பார்த்து செய்வார் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும். அதனால இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவைகள் இல்லாம இல்லை, பிரச்சனைகள் இருக்குது, தேவைகள் இருக்குது. எப்ப போனாலும் ஜெயம சமூகத்தில் ஜெபிக்க போகும்போது தேவையை மட்டுமே கொண்டு போகிற ஜெப பழக்கத்தை நிறுத்துங்கன்ற. புரியுதா? எப்ப ஜெபிக்க போனாலும் உங்கள் தேவையை மாத்திரமே சொல்லுகிற பழக்கத்தை நிறுத்துங்கள். எந்த ஒரு ரிக்வஸ்ட் இல்லாமல், எந்த ஒரு தேவையை சொல்லாமல் ஜெபிக்க பழகுங்க. வெறுமனே ஒரு மணி நேரம் புதிச்சுட்டு வந்தேன், வெறுமனே ஒரு அரை மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணேன், வெறுமனே ஒரு அரை மணி நேரம் கர்த்தருக்கு நன்மைகளை சொல்லி ஒரு வயசுல உள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவ்வளவு அதுக்கே ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. அதான் கர்த்தர் மேல இருதயம் பதிந்திருக்கிற ஒரு காரியம். யாருக்குதான் தேவையில்லை? எல்லாருக்குமே தேவை இருக்குது. தேவையில்லாத மனுஷன் உலகத்தில் யாருமே கிடையாது, எல்லாருக்கும் தேவை இருக்குது. ஆனால் தேவையை முன்னுக்கு வைக்காமல் அதை பின்னுக்கு தள்ளிட்டு கர்த்தரை முன்னுக்கு வைக்க பாருங்கள். அதுதான் கர்த்தர் மேல இருதயம் பதிகிற ஒரு அனுபவம். அதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு அனுபவம். அவங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாய் கர்த்தர் வைப்பார், கழிவுறப்படுவார். புரிஞ்சுங்களா? அப்ப இங்க ஆபவுக்கு என்ன செய்யறாரு? அத்திமரம் புளிவிடனாலும் பரவாயில்ல, திராட்சை செடியில பலன் வரலைனாலும் பரவாயில்ல, ஒளிவ மரத்துல பலன் ஒண்ணுமே வரலைனாலும் பரவாயில்ல, கிடையில் ஆடுகள் இல்லாம போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். என்னுடைய சந்தோஷம் இந்த ஆடு மாடு ஒளிவ மரம் திராட்சை செடி இதுல கிடையாது, என் சந்தோஷம் முழுவதும் கர்த்தர் மேல மட்டும்தான், இல்லையா? அதுதான் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி. அப்ப அதுலதான் நம்ம போறோம். அப்ப அவனுக்கு பாருங்க நடக்குது பாருங்க, மூணாம் அதிகாரத்துல 19 வசனத்தை வாசிங்க, என்ன நடக்குது பாருங்க.
ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன்,
ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன்,
அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி,
அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி,
உயரமான ஸ்தலங்களில்,
உயரமான ஸ்தலங்களில்
என்னை நடக்க பண்ணுவார்,
என்னை நடக்க பண்ணுவார். இதுதான் ரிசல்ட். பாருங்க, இவன் அத்தி மரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி பலவற்றி போனாலும், ஒளிவ மரம் கனி கொடுக்காமல் போனாலும், கடையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், இவன் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறான். ரட்சிப்பின் தேவனுக்கு ஒருவன் கனி கொடுத்திருக்கிறான். அதனால இவருக்கு என்ன நடக்குது? கர்த்தர் அவன் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் அவனை ஏறி நடக்க பண்ணுகிறார். பாத்தீங்களா? உடனே அதுக்கு ரிசல்ட் வச்சு பாருங்க. கர்த்தர் அவனை உயரத்தில் ஏறி நடக்க பண்ணிட்டாராம். அத்தி மரத்தை விட உயரமா, திராட்சை செடியை விட உயர்த்தமா, கொய்ய மரத்தை விட உயரமா, கிடையில் இருக்கிற ஆடுகளை விட உயரமா, உயர் ஸ்தலத்தில் கர்த்தர் ஏறி வணக்கப்படினார், உயர்த்திட்டார். இவருடைய கவனம் எல்லாம் இந்த அத்திமரம் திராட்சை செடியில் இருந்துச்சுன்னா அவன் இப்படியே தான் இருந்திருப்பான். ஆனால் இவருடைய கவனம் கர்த்தர் மேல போனதுனால, கர்த்த கர்த்தர் அவன் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ஸ்தலத்திலே அவனை ஏறி நடக்க தண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் உயர்வின் ரகசியம். கத்தர் உயர்த்தனா பாருங்க. அப்போ இது ரெண்டு தெரியும் கேட்டீங்கன்னா, உங்கள் கவனத்தை இந்த வருஷத்துல கத்தர் மேல போக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய உலக ஆசீர்வாதத்தின் மேல வைக்கிறது இருந்துட்டு கத்தர் மேல போக்கஸ் பண்ணுங்க. அவர் உங்கள் கால்களை மான் கால்களை போலாக்குவார், அவர் உங்களை உயர்த்துவார், உயர்ஸ்தலத்தில் ஏறி நடக்க பண்ணுவார். இது கத்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். உங்களை உயர்ஸ்தலத்தில் இந்த மனுஷன் உங்களை ஏறி நடக்க பண்ண போகிறார், அவரே செய்வார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் மேல போக்கஸ் பண்ணிருங்க, அவருக்குள்ள சந்தோஷப்படுங்க. எந்த பொருட்கள்னாலும் உங்களுக்கு சந்தோஷம் வரக்கூடாது, கர்த்தரே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? அப்ப உங்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் எது? தேவ சமூகம். உங்களுக்கு அதிகமாய் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நபர் யார்? கர்த்தர். ஒரு மனுஷன் நமக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது, ஒரு காரியம் ஒரு பொருள் நமக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது, கர்த்தர் கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்ஸ்தலங்களிலே ஏறி நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஏறி நடக்க பண்ணுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த கழிவுறுதல் நமக்கு அவசியம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மையாய் நடத்தி கர்த்தர் நம்மை மகிமையாய் கொண்டு செல்லுவார். சகலவற்றையும் கர்த்தர் நிறைவாய் கொடுப்பார். அந்த கழிவுறுதல் என்பது ஒரு ஆசீர்வாதம். அவருக்குள்ளே நம்ம சந்தோஷப்படணும். அதற்கு இன்னொரு ஆதார வசனத்தை காட்ட பாருங்க. யோபேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யோபேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 21-23 வரைக்கும் படிப்போம்.
தேசமே பயப்படாதே,
தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து கழிகூறு,
மகிழ்ந்து கழிகூறு,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியம் அது என்னன்னு விவரிக்கிற, பெரிய காரியம் விவரிக்க முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. படிப்போம்.
வெளியின் மிருகங்களே,
வெளியின் மிருகங்களே,
பயப்படாதேயுங்கள்,
பயப்படாதேயுங்கள்,
வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும்,
வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும்,
விருட்சங்கள் காய்களை காய்க்கும்,
விருட்சங்கள் காய்களை காய்க்கும்,
அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும்,
திராட்சை செடியும் பலனை தரும்.
சியோன் குமாரரே,
சியோன் குமாரரே,
உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுறுங்கள்,
உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுறுங்கள்.
அவர் தக்கபடி,
அவர் தக்கபடி
உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து,
உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து,
உங்களுக்கு
உங்களுக்கு
முன்மாரியையும் பின்மாரியையும்,
உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும்
ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார்,
ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அப்படி நேரத்தில் என்ன சொல்ல வருகிறார்? பயப்படாதீங்க. ஜனப்பத்தி இந்த வருஷத்தில் என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. தேசமே பயப்படாது. எதை பத்தி பயப்படாதீங்க? சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ இருக்கிறா என்ன செய்வேன், நாளைக்கு இந்த காரியம் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நான் என்ன செய்வேன், பயப்படாதீங்க. இந்த காரியத்தில் இப்படி செட்டில் பண்ணணும் இருக்கிற என்ன செய்யறது, பயப்படாதீங்க. எதை பத்தி பயப்படாதீங்க? அப்ப என்ன செய்யணும்? கழி கூறுங்க. பயமும் கழிவுறுதல் எதிர்கிறான காரியம். பயப்படுறவனுக்கு கழிவுறுதல் வராது, கழிவுறவனுக்கு பயம் வராது. புரியுமா? அப்ப பயப்படாதீங்க. எதை பத்தி பயம்? தடுமாறி குழம்பு நிக்காதீங்க. சூழ்நிலை உங்களுக்கு நிக்கட்டான் நிலைமை இருக்கிறதா? நாளைக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியாத நிலைமை இருக்குதா? ஒண்ணு செய்யாதீங்க. அதோடு போட்டு போராடிட்டு இருக்காதீங்க. அரைக்கதவை மூடுங்க. துதிங்க ஆண்டவரை. புரியுதா? நாளைக்கு என்ன பண்ண போறோம் தெரியலையா? என்ன பண்ண போறோம் குழம்பாதீங்க. கதவை மூடுங்க. துதிங்க. வாயை திறந்து கத்துற உள்ளத்தின் ஆழத்திலே துதிங்க. வாயை விட்டு துதிங்க. மனசார துதிங்க. துதிக்கும் பொழுது கத்தர் பெரிய காரியத்தை செய்வார். கழிவுறு, மகிழ்ந்து கழிவுறு, கத்தர் பெரிய காரியத்தை செய்வார். அது என்ன பெரிய காரியம் தெரியுமா? நாளைக்கு என்ன காரியம், என்ன செய்ய போறோம், இது எப்படி சால்வ் பண்ண போறோம் நினைச்சீங்கல்ல, அதை ஏற்ற நேரத்தில் முன்மாறியாகினும் பின்மாறியாகினும் கரெக்ட் டைம்ல உங்களுக்கு அந்த காரியத்தை சால்வ் பண்ணி கொடுப்பார். ஆமென். அவர் ஏற்ற நேரத்தில் முன்னாடியையும் பின்னாடியையும் ஏற்கனவே நடிச்சிட்டிருக்கிறார். நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஏற்கனவே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அலையா ஆசீர்வாதமான மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் காரியம் கடந்த நாட்கள் சொன்னேன், யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துமஸ் ஆராதனையில் பார்த்தோம் இல்லையா. குழந்தையாகிய அந்த இயேசுவை எடுத்துக்கொண்டு போறதுக்கு அந்த தினக்கோலி மனுஷன் யோசேப்பு என்ன பண்ணுவான் இல்ல, தினக்கோலி மனுஷன் அவனுக்கு ஏறி அவ்வளவு பணம், அந்த குழந்தை தூக்கிட்டு அந்நிய தேசத்துல போய் படைக்க எப்படி படைக்க முடியும், ஓடிட்டு இருக்கும்போது வேலை செஞ்சு சம்பாதிக்கவே முடியாது. ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு மூணு ஏற்கனவே கத்தர் ஆசீர்வாதம் அனுப்பிச்சிட்டாரு. ஆமென். ஏற்கனவே பொண்ணை கத்தர் ஆசீர்வாதத்தை தங்கத்தை அனுப்பிட்டாரு. இப்ப தேவைக்கு ஏற்கனவே கத்தர் ஆசீர்வாதத்தை அனுப்பி வச்சுட்டாரு. அதே போலதான் சொல்றேன், நீங்க புதிங்க, ஏற்கனவே கத்தர் அனுப்புறதெல்லாம் சக்குனு கையில வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா. குழம்பி நிக்க கூடாது, தடுமாறாதீங்க. இந்த வருஷத்துல சொல்லுகிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலைமை வருதுன்னா துதிங்க, ஸ்ட்ராங்க மனசுல வச்சுங்க. என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்த உடனே டோட்டலா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு துதிக்க மட்டும் செய்யுங்க, செஞ்சு பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லுகிறதை கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். டெஃபினட்டா உங்க வாழ்க்கையை அதிசயங்களை செய்து ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஏற்ற நேரத்தில் அதிசயம் நடக்கும், ஏற்ற நேரத்தில் எதிர்பார்க்காத விதத்திலே ஒரு காரியங்கள் சம்பவத்தை கர்த்தர் திருப்பி கொடுப்பார். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பார். எல்லாம் கர்த்தர் அழக செய்வார், ஏற்ற நேரத்திலே கர்த்தர் செய்வார். அப்ப இந்த கழிவுகள் சாதாரண விஷயம் கிடையாது. அத்திமரம் துணிவிடாம இருந்தாலும் ஆபகு கழிவுந்தான் அவனை கர்த்தர் உயர்ஸ்தலத்தில் ஏறி இறக்கப்பட்டார். யோவை சொல்லுகிறான், பயப்படாத தேசமே, பயப்படாத சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. கழிவுறு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். ஏற்ற நேரத்தில் அந்தந்த நேரத்தில் கரெக்டா செய்வார். இதெல்லாம் இந்த வருஷங்களுக்கு நடக்கும். அந்தந்த நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் நல்லா கர்த்தரை பிரேஸ் பண்ணுங்க. எல்லாம் டக்கு டக்குன்னு அந்த நேரத்தில் கிளீனா காரியம் நடந்துட்டே இருக்கும். நேர்த்தியாய் செய்வார். எங்கேயுமே நீங்க ஹால்ட் ஆகி நிக்க மாட்டீங்க, தடுமாறி நிக்க மாட்டீங்க, கர்த்தர் அழகா செய்வார். இரண்டாவது, இந்த மேன்மை பாராட்டுதல், அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். கத்தருக்குள்ள கழிவுறுதல் ஒண்ணு, இரண்டாவது மேன்மை பாராட்டுதல். இந்த மேன்மை பாராட்டுதல் என்ற விஷயத்திலும் சில விஷயத்தை உங்களுக்கு ஷார்ட்டா சில விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம், மேன்மை பாராட்டுதல் எங்கே, அது என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 27 வாசிப்போம், 27-31 வரைக்கும் வாசிப்போம்.
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும்
இல்லாதவைகளையும்
தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள்.
எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன்
கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக
அவரே
தேவனால் நமக்கு ஞானமும்
நீதியும்
பரிசுத்தமும்
மீட்புமானார். தான் ரொம்ப முக்கியமான காரியம், உங்களுக்கு நடக்க போகிற விஷயம். இங்கே பார்க்கும் பொழுது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இடிவானவைகளும் அப்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளுமாயிருக்கிற நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதுக்கு மாம்சமான ஒருவனும் தேவனுக்கு முன்பாய் பெருமை பாராட்டக்கூடாதபடி இப்படி செய்தார். சரியா? இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மை பார்க்கிலும் ஞானிகள், திறமைசாலிகள், கல்விமான்கள், அறிவாளிகள், திறமை படைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை புறக்கணித்து நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்படி தெரிந்தெடுத்த பிறகு நீங்க தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அந்த ஞானிகளால் நீங்கள் அற்பமாய் இணைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு காரியம் வேற. புரியுதா? உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு வந்த பிறகு மாற்றம் அடைய வேண்டும். கீமோ கீபிங்கிறாங்க, இது கேலண்டர்ல மட்டும் கிடையாது, பர்சனல் லைஃப்ல இருக்கணும். கீமோ கிறிஸ்துவுக்கு முன்னால, கீபி கிறிஸ்துவுக்கு உள்ள வந்த பின்னால நம்ம லைஃப்ல இருக்கணும் முதல்ல. அதுதான் முக்கியம். கிறிஸ்துவுக்கு உள்ள வருவதற்கு முன்னால் கீமோல இருக்கிற மாதிரியே கீபில் இருக்கக்கூடாது. புரியுதா? மைண்ட் செட் மாறணும். கிறிஸ்துவுக்கு வருகிறதற்கு முன்பதாக நாம் பைத்தியகாரன் தான், ஆனா இன்னைக்கு நாம் பைத்தியகாரன் கிடையாது. கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்பதாக எனக்கு சரியா பேச தெரியாது, ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்பதாக எதையுமே ஒழுங்கா செய்ய முடியாது, ஆனா இன்னைக்கு நான் அப்படி கிடையாது. கிறிஸ்துவுக்கு வருவதற்கு எதை தொட்டாலும் அது விளங்காது, ஆனா இன்னைக்கு அது அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இன்றைக்கு நான் வேற, கிறிஸ்து எனக்குள்ள வந்திருக்கிறார். நான் ஒன்று பைத்தியகாரன் கிடையாது, நான் ஒன்று பலவீனன் கிடையாது, நான் ஒன்று இல்லாதவன் கிடையாது. என்னை போல ஞானமான உலகத்தில் யாருமே கிடையாது. என்னை போல திறமசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. என்னை போல அறிவாளி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்படி நீங்கள் நீங்கள் மற்றவங்க உங்களை பார்த்து உங்களை பார்த்து இப்படி சொல்லுவாங்க. அப்படிதான் எழுதியிருக்கு. அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்து உங்களுக்கு தெரியும். 30வது வசனத்தை பாருங்க. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். ஏழு இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் நீட்டுமானார். இப்ப என்ன ஆயிப்போச்சு? நம்முடைய லெவல் என்னன்றது நமக்கு தெரியும், நம்ம திறமை என்னன்றது நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய அறிவு என்னன்றது நமக்கு தெரியும், நம்முடைய பொட்டன்சியல் என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ நம்ம கூட வெளிப்படுகிறது பார்த்தாங்க, நம்முடைய தகுதி மாதிரி இல்லை, இது வேற மாதிரி இருக்குது. இப்ப எனக்கு வெளிப்படுகிற காரியத்தை பார்க்கும்பொழுது இவருடைய தகுதியின் அடிப்படையில் வர மாதிரி வித்தியாசமா இருக்குது. சொல்ற உங்களுக்கு நான் சொல்றேன், புரியுதா? எப்படி இந்த வித்தியாசம் வருது? இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஞானியா இருக்கிறான், ஒருத்தன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறான், ஒருத்தன் படிப்புல டிஸ்டிங்ஷன் வாங்குறான், ஒருத்தன் ஜஸ்ட் பாஸ் பண்றதுக்கே பெரிய தலையில தலைமை நிற்கிறான். அப்ப அந்த டாப் லெவல்ல படிக்கிறவன் எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவன் இவனை பார்க்கல அற்பமா நினைக்கிறான். இவன் அவனை பார்க்கும்பொழுது தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போறான். ஐயோ, நம்மளால பக்கத்துல போக முடியாதுப்பா, அப்படி ஒரு நிலைமைக்குள்ள போறான் இவன். இப்ப பாத்தீங்கன்னா ஞானத்தின் அளவை ரெண்டு பேருக்கு மெஷர் பண்ணி பார்த்தாக்க நிச்சயமா அவன் தான் அறிவாளி. ஏன்னா ப்ரூவ் பண்றான், அதே ஞானத்தின் அளவில் பாத்தீங்கன்னா அவன் அறிவாளி. ப்ரூவ் பண்றான், ப்ரூவ் பண்றான், அவன் அதுக்கு ரிசல்ட் கொடுக்கிறான். நம்மளால அது கொடுக்க முடியல இதுவரைக்கும். ஆனால் கர்த்தர் வந்த பிறகு என்ன ஆகுது தெரியுமா? தேவன் அவனுக்கு விசேஷ ஞானத்தை விட படைச்சிருக்கிறார். ஆனா நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கல, குறைச்சுதான் படைச்சிருக்கிறார். ஓகே, ஒத்துக்க வேண்டியதுதான். ஆனா இப்போ அந்த ஞானத்தை அவனுக்கு விசேஷமா கொடுத்தார் இல்ல, அவரே உள்ள வந்துட்டாரு. உங்களை விட அவன் ஞானமா இருந்தா இல்ல, அவனுக்கு ஞானத்தை கொடுத்தவரே இப்ப உள்ள வந்துட்டாரு. இப்ப யாருக்கு தெரியும் ஞானமா? என்னதான் அதான் முப்பத்தேழாம் வசனம் தான் கீ வேர்ட் அது. 31 அவரே, அதாவது இயேசு கிறிஸ்து, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானம் இல்லை, இயேசுவின் ஞானமே நமக்கு உணர்கிறது. அவனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானம் இருக்குது, நமக்கு இயேசு ஞானமே இருக்குது. புரியுதா? அப்போ இது எது பெரிய ஞானம்? அவர் கொடுத்த ஞானம் பெருசா, அவருடைய ஞானம் பெருசா? புரியுதா? அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாறிவிட்ட பிறகு நமக்கு என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, இயேசுவின் ஞானமே நம்முடைய ஞானமாய் மாறிவிடுகிறது, இயேசுவின் அறிவு நம்முடைய அறிவாய் விடுகிறது, இயேசு கிறிஸ்துவின் திறமை நம்முடைய திறமையாய் மாறிவிடுகிறது. பாருங்க, அவரே அவனுக்கு ஞானமாயிட்டார்னு போட்டிருக்கு. அவர் ஞானத்தை கொடுத்தார்னு போடல. ரட்சிக்கப்படுகிறவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறது கிடையாது, அவருடைய ஞானத்தையே அவருக்கு வந்து வெளிப்படுத்துறார். அவ்வளவுதான், புரியுதா? கொடுக்கிறது கிடையாது, தன்னுடைய ஞானத்தையே கர்த்தர் வெளிப்படுத்துறார். அதனால தேவ பிள்ளைகள், ஆண்டவரே ஞானத்தை தாங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே நான் ஞானமா பேசணும், ஞானத்தை கொடுக்க ஆண்டவரே, உங்க ஞானம் எனக்கு கொடுத்து வெளிப்படும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிவு. அவருடைய ஞானம் நம்ம கொடுத்து வெளியே வரும். நம்ம வாயை திறந்தா தேவ ஞானம் வெளியே வரும். நம்ம பேசினா தேவ ஞானம் வெளியில வரும். நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவ ஞானம் வெளிப்படும். அவரே நமக்கு தேவ ஞானம், நமக்கு ஞானம் நீதியில் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்ப பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த ஞானிகள் வரை நம்ம தான் பெரிய ஞானி. உதாரணத்துக்கு எடுத்துங்க, அப்துல் கலாம் இருக்காரு, பெரிய சயின்டிஸ்ட், பாரத ரத்னா வாழ்ந்தவர், உண்மையிலேயே மகா பெரிய அறிவாளி. அவருடைய அறிவு சிறந்த அறிவு தான், பெரிய அட்டாமிக் சயின்டிஸ்ட் அவரு. ஆனா அவருடைய அட்டாமிக் சயின்ஸ் எல்லாமே உலகத்தின் எல்லையோட ரீச் ஆயிட்டு இருக்குது. அதுக்கு மேல போல இந்த உலகத்தின் காரியம் வரைக்கும் அவர் வந்து இஸ் கிரேட். அவர் வந்து ஒரு மாஸ்டர். அவர் நம்முடைய மைண்ட் எங்க இருக்குது? உலக வாழ்க்கையை தாண்டி மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு அதுல நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். அவர் மரணத்துக்குட்பட்ட உலக நிலைமைக்குள்ளதான் அவருடைய சயின்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா நம்மளும் மரணத்துக்கு பிறகு இருக்கிற அடுத்த வாழ்க்கையை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஞானவான்களாய் நம்ம இருக்கிறோம். நம்ம தான் அதிக தூரம் போயிருக்கிறோம் அவரை விட. உண்மையா இல்லையா? நம்ம தான் அவர் போற தூரத்தை விட நம்ம இன்னும் தூரம் போயிட்டோம். மரணத்தை தாண்டி நம்ம போயிட்டோம். மரணத்துக்கு பிறகு என்ன வாழ்ந்ததுன்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். அப்ப இந்த ஞானம் நம்ம ஞானம் அல்ல, இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்து அவருடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஞானம் இது. அப்போ நம்ம வாழ்க்கையில மேன்மை பாராட்டுவோம். இப்ப இதை சொல்லும் போது எப்படி சொல்லுவீங்க? நீ ரொம்ப பெரிய ஞானமா பேசுறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இது ஏன் ஞானம் இல்ல, இயேசுவின் ஞானம். ஆமென். அவரே தேவனால் உங்களுக்கு ஞானமா இருக்கிறாரு. நீ எவ்வளவு ஞானமா பேசுறீங்க அப்படின்னு யாராவது சொன்னா, ஆமா எவ்வளவு ஞானம் தெரியும் எனக்கு அப்படிங்காதீங்க. இது இயேசுவின் ஞானம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில புகழ்ச்சி இந்த வருஷம் வரும். அல்லேலூயா. புகழ்ச்சி வரும் உங்களுக்கு, பாராட்டு வரும். உடனே கர்த்தரை மேன்மை பாராட்டுங்கள். உங்களை மேன்மை பாராட்டாதீங்க. நான் தெரியுமா உங்களை மேன்மை பாராட்டாதீங்க. இது இயேசுடைய அறிவு, இயேசுடைய ஞானம், இயேசுடைய திறமை. அவரை மேன்மை பாராட்டுங்க. புரியுதாதான் கத்திரம் செய்வாரு. இந்த மனுஷன் நீங்க மேன்மை பாராட்டுவீங்க என்றார். அப்ப மேன்மை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு. புகழ்ச்சி கன மகிமை நிறைய வரும். அப்பெல்லாம் அதை டக்குனு இயேசு கிறிஸ்துவை காட்டுங்க எல்லாருக்கும் முன்னால. அதனால கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஞானம் எல்லாம் கர்த்தருடையது. வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு ஒரு எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9 அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிப்போம்.
ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
மேன்மை பாராட்டுகிறவன்
நல்லா பாருங்க, அந்த ஞானத்தை மேன்மை பாராட்டாத, மேன்மை பாராட்டுகிறவன்
பூமியிலே கிருபையையும்
கிருபையையும்
நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று,
நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று
என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து,
என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து
மேன்மை பாராட்ட கடவன்
என்று, மேன்மை பாராட்ட கடவன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
இவைகளின் மேல்
பிரியமாய் இருக்கிறேன் என்று,
பிரியமாய் இருக்கிறேன் என்று
கர்த்தர்
சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? எதை வச்சு மேன்மை பாராட்டுவோம்? எனக்கு கர்த்தரை தெரியும்பா, அதனாலதான் எப்படி இருக்கிறாரு. எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, அதனால்தான் எப்படி இருக்கிறாரு. எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, அதனால்தான் எப்படி பேசுறேன். எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறோம், அதனால்தான் நான் இப்படி கரெக்டா பேசுகிறேன். எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறோம், அதனால்தான் இவ்வளவு உண்மையா இருக்கிறேன். எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறோம், அதனால்தான் இப்படி நான் நேர்மையா இருக்கிறேன். அத சொல்லுங்க. உங்கள் உண்மை, உங்கள் நேர்மை, உங்களுடைய உத்தமம், உங்களுடைய பரிசுத்தம், இதுக்கெல்லாம் யார் காரணங்கிறத சொல்லிட்டே இருக்கு. இதெல்லாத்தையும் கர்த்தர் இந்த வருஷம் வெளிப்படுத்துவார், உங்க மூலமா வெளிப்படுத்துவார். அதுக்கு கர்த்தரை நீங்க அடையாளம் காட்டுங்க. இவர்தான் காரணம்னு சொல்லுங்க. அதுலயா கர்த்தரை அறிஞ்சிருக்கிறத குறித்து மேன்மை பாராட்டுங்க. எனக்கு கர்த்தரை தெரியும், அதுதான் நம்ம சந்தோஷப்படணும். எனக்கு கர்த்தரை தெரியும். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளவு தெரியும், எனக்கு அவங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, எனக்கு கர்த்தரை தெரியும். அதுதான் வெறும் விஷயம். எனக்கு அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வேற. எனக்கு கர்த்தரையும் தெரியும்பா, அதுக்கு மேல வேற யாரும் தெரியணும். எனக்கு கர்த்தரை தெரியும், அதுதான் நம்ம சந்தோஷப்படணும். சரி, ரெண்டாவது மேன்மை பாராட்டும் பொழுது நமக்கு என்ன நடக்குது? கர்த்தரை மேன்மை பாராட்டும் பொழுது நமக்கு என்ன நடக்குது? இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்றேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 20வது சங்கீதம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம்.
சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ
எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து
மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள்.
நாங்களோ
எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்.
சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இந்த ரதம் குதிரை என்பது அவர்களுக்கு இருக்கிறதான செல்வம், அவர்களுக்கு இருக்கிறதான பொருட்கள், அதுதான். இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனா நான் வந்து அதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் மேன்மையை நினைக்கவில்லை. என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன். அவரை பத்தி நான் பெருசா பேசுவேன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அது மேன்மை பாராட்டுறதெல்லாம் முறிந்து விழுந்தாங்க. ஆனா நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். அல்லேலூயா. கர்த்தரை மேன்மை பாராட்டினா உங்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது. ஆமென். வீழ்ச்சியே கிடையாது. கர்த்தரை மேன்மை பாராட்டின வீழ்ச்சியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் கிறிஸ்தவர் தான், ஆனா கர்த்தரை அறியாத ஒரு சூழ்நிலை இருந்தார். அப்போ நான் அவரிடத்துல பேசும்போதெல்லாம் உலக ஆட்கள் அப்படியே ஆஹான்னு பேசுவோம். இன்னசென்ட் மேனா அதனால அவர் பேசுறது எனக்கு ரொம்ப, எனக்கு நான் ரொம்ப சீரியஸா ஃபீல் பண்ண மாட்டேன். சோ என்ன பாஸ்டர், நம்ம என்ன நம்மளாம் சாதாரணமா இருக்கிறோம் பாஸ்டர். அவன் பாருங்க பாஸ்டர், அந்த ஒரு ஆக்டர் சொல்லுவார், ரஜினிகாந்த் பாருங்க பாஸ்டர், இவ்வளோ கிரேட் பாஸ்டர். சூர்யா பாத்தீங்கன்னா ஆடி கார் வச்சிருக்கிறான் பாஸ்டர், ஆடி கார் வச்சிருக்கிறான். விஜய் பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கான் பாஸ்டர் அப்படின்னு இப்படிலாம் சொல்லுவேன். நான் சீட்டு பிரதர், அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல பிரதர் அப்படின்னு. பாஸ்டர் நீங்க கார் வச்சிருக்கீங்களா பாஸ்டர் அப்படின்னு. இல்ல நான் கார்ல வச்சு நான் பைக்ல தான் வந்தேன் அப்படின்னு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா பாஸ்டர் அப்படின்னாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு. உண்மையா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எப்படி பாஸ்டர் கார் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்பாரு. என்ன சொல்ல கேட்பாரு? எனக்கு நானும் அவர் கேட்கறதுக்கு சலிக்காம பதில் சொல்லுவேன். தப்ப எடுத்துக்கவே மாட்டேன், கோவப்பட மாட்டேன். அதே அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் வந்து எங்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரீயா பேசுவாரு. அதனால அந்த குடும்பத்தாருக்கும் அதனால வந்து எங்கிட்ட அவரு எதனா பேசலாம், அவங்க கொஞ்சம் முகத்தை சொல்லிப்பாங்க, பாசிட்ட போய் எல்லாம் பேசிட்டு அவங்க கஷ்டமா இருக்கும். ஆனாலும் கூட எங்கிட்ட ஒரு ஆள் கிட்ட மனசுல வந்து பேசுறாருன்னு அவங்களும் கொஞ்சம் அப்படியே பாத்துவாங்க. அவர் மெதுவா பாசிட்டா தப்ப சிரிச்சு எடுத்துக்காதீங்க பாசன மெதுவா கூட சொல்லுவாங்க. அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அவரு அப்படியே அவர்கிட்ட சிரிச்சு அவர் போகலையே போய் கடைசியில் ஒரு நாள் அவருக்கு நல்லா ஜெபிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கத்திரக்குள்ள கொண்டு வந்தாச்சு. சர்ச்சு கூட வந்து சமீபத்தில் ரெண்டு வாரம் வருவார், ஞாயிற்றுக்கிழமை வருவார், வேற நாட்கள் ரெண்டு நாடு ரெண்டு வாரம் வந்தாரு. போன ஒரு 15 நாளைக்கு மாதிரி அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் BMW கார் வச்சிருக்காரு. அது காருடைய வேலை 50 லட்சம். அவர்கிட்ட BMW கார் இருக்குது. அவர்கிட்ட ஒரு அன்னைக்கு அங்க ஒரு ஃபங்க்ஷன்ல நானும் அவர் உட்காந்துட்டு இருந்தோம். அப்ப ஒரு செல்போன் வச்சிருந்தாரு. வித்தியாசமா இருந்துச்சு. நாம சிறுகிற செல்வம் சாதாரணமா இருக்குது, அது கொஞ்சம் பெருசா சாதாரணமா இருந்துச்சு. நம்ம அந்த செல்போன் காமிச்சு 1 lakh பாஸ்டர் அப்படின்னாரு. இந்த செல்போனோட வேலை 1 லட்சம் பாஸ்டர் அப்படின்னாரு. சரி, அப்புறம் அவர்கிட்ட BMW கார் இருக்குது, 50 லட்சம் ரூபாய் உள்ள கார் அவர்கிட்ட புதுசா வச்சிருக்காரு. இப்ப கத்தருக்குள்ள அவருடைய மைண்ட் வந்துருச்சு. இப்ப சொன்னாரு, இது பாஸ்டர், இது வந்து வெளியில ஷோ தான் பாஸ்டர், 1 லட்சம் ரூபாய். ஆனா உங்க செல்வருக்கு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்காது. இதுல ஒண்ணு ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒண்ணு கிடையாது பாஸ்டர், இதுல பெருசா ஒண்ணு ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஆனா இது வச்சிருந்தா பேரு இந்த செல், அது எவ்வளவு பேர் சொன்னாரு எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த செல்ல வச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு பேர் அவ்வளவுதான். ஆனா இதுல வந்து நிறைய செல்லுக்கு எந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடையாது, சாதாரண செல் தான் இது. இந்த நேமுக்குறோம் ஒரு பேர், அதுவும் 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு. அப்புறம் சொல்றாரு, BMW கார் பாருங்க, எல்லா கார் மாதிரி தான் ஏறி உட்கார்ந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப 50 லட்சம் ரூபாய் காரு ஒண்ணுதான், 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் அங்கே காரு ஏறி உட்கார்ந்தா ஒண்ணுதான். கடைசி 1000 ரூபாயிலும் அது வந்துருச்சு. ஏன்னா இப்ப அவருடைய மைண்ட் என்ன செய்யுது, மாறிட்டு வருது. கத்தர்கிட்ட நெருங்கி வந்தேன் அப்படி பேசுனது. இப்ப அப்படி 1000 ரூபாயிலும் இப்படி மாத்திரம் வந்துருச்சு. போனவர் வந்து இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்திருந்தாரு. கத்தர் ஒரு இருதயத்தை மாற்றும் பொழுது கத்தரை மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உலக காரியங்கள் என்ன செய்யுது, அப்பதான் தெரியுது இதெல்லாம் ஒண்ணுமில்லை தெரியுது. அது வரைக்கும் ஆஹான் அதை பத்தி பெருமையா பேசுறவங்களுக்கு ஒண்ணுமில்லைன்னு அப்படி மாறி வர்றாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், ரதம் என்னது காரு. குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், குதிரை என்னது பைக்கு. இந்த கார் வச்சிருக்கோம், இந்த பைக் வச்சிருக்கோம் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் கத்தரை மேன்மை பாராட்டுகிறலாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்ப கத்தரையே மேன்மை பாராட்டுங்க. உங்க வாழ்க்கையில வீழ்ச்சி என்பதே கிடையாது. நிமிர்ந்துகிட்டே இருப்பீங்க, நின்றுகிட்டேதான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க விலகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா, மேன்மை பெற அறிமுகம் சொல்லி அதை அமிர்த்தலாம். எந்த கொரிந்தியர் 12 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன்.
5வது வசனத்தில் வாசிப்போம்.
இப்படிப்பட்டவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன், இப்படிப்பட்டவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி,
என் பலவீனங்களே அன்றி
வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன்,
மேன்மை பாராட்ட மாட்டேன்.
சத்தியமானதை நான் பேசுகிறேன்,
சத்தியமானதை நான் பேசுகிறேன்.
நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும்,
நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும்,
நான் புத்தியீனன் அல்ல,
நான் புத்தியீனன் அல்ல.
ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும்,
ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும்,
என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாத படிக்க அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான்
என்னை உயர்த்தாத படிக்கு
என் மாம்சத்திலே
ஒரு
நூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
என்னை நான் உயர்த்தாத படிக்கு
அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அது என்னை விட்டு நீங்க முடிக்கும் நான் மூன்று வரம் கத்திரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்காக
என் கிருபை உனக்கு போதும்
பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார்.
ஆகையால்
கிறிஸ்துவின் வல்லமை
என் மேல் தங்கும்படி
என் பலவீனங்களை குறித்து
நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுலுக்கு கர்த்தர் விசேஷமான சில கிருபைகளை கொடுத்தார். ஏன்னா அவரை வைத்துதான் புதிய ஏற்பாட்டில் பாதிக்கணும்னு எழுதப்பட்டிருக்குது. சபைக்கு வேண்டிய சத்தியங்கள், உபதேசங்கள் எல்லாம் பவுல் மூலமாக நிருபங்களும் எழுதப்பட்டுச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ரகசியங்களை பவுல் எழுதுறதுக்கு கர்த்தர் அவருக்கு சில யாருக்குமே கொடுக்காத சில அனுபவங்களை கொடுத்தார். அவர் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு, திடீர்னு பார்க்கும்போது அவருடைய பாடி பூமியில் இருக்கும், அவருடைய ஆவி வந்து புறப்பட்டு பாடி விட்டுட்டு மேல போயிடும். பவுலுக்கு அப்படி நடந்துச்சு. தண்ணீர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார், திடீர்னு பார்க்கும்போது அவருடைய டெட் பாடி மாதிரி கீழே விழுந்துருவாரு. விழுந்துட்டு அவருடைய ஆவி மரணம் அடைக்கவும் ஒரு மனுஷனுடைய ஆவி சரீரத்தை விட்டு வெளியில போற மாதிரி அவருடைய ஆவி நேரா சரீரத்தை விட்டு வெளியில போயிடுது. ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ அந்த பாடியில டெட் பாடியாவே கிடக்குது. ஆனா இவருடைய ஆவி போது மேல போகுது, நேரா முதல் மாதம் இரண்டாவது மாதம் தாண்டி மூன்றாவது மாதத்து வரைக்கும் போய் சேர்ந்தது. பரலோக ராஜ்யத்தில் தேவனாகிய கர்த்தர் இருக்கிற இடத்திற்கு நேரம் அங்க போயிடுது. கர்த்தர் அதை கூப்பிட்டுறாரு, மேல கூப்பிட்டு அந்த இடத்துல கர்த்தர் அவருக்கு பல ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். சொல்ல போனால் அவர் பார்க்காத காரியங்கள் எல்லாத்தையும் அவருக்கு பார்க்க வைக்கிறார். இது எப்படி, இதுல அவருக்கு எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா, உதாரணம் சொல்றேன். கர்த்தருடைய பந்தி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆசிரிக்க போறோம். கர்த்தருடைய பந்தி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கிறதற்கு முந்தின நாள் ராத்திரி அந்த பஸ்தாவை ஆசரித்தார். அதுதான் கர்த்தருடைய பந்தியை நம்ம இப்ப ஆசரிக்கிறோம். அந்த பஸ்தா ஆசரிக்கப்பட்ட அந்த பொழுது இயேசு கிறிஸ்துடைய 12 அப்போஸ்தலர்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த நேரில் பார்த்தவங்க அவங்க 12 பேர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஆனா அந்த 12 பேர்ல யாருமே அந்த பந்தியை பத்தி எழுதல, நிருபத்தில் எழுதல, பேஜில் நிருபம் எழுதினார் அவர் எழுதல இல்லையா. அவங்க அதை பத்தி சபைக்கு எழுதும்போது அதை பத்தி ஒண்ணுமே எழுதல. பேஜில் எழுதுற நிருபத்தில் கிடையாது, யோவான் எழுதுற நிருபத்தில் அந்த பந்தியை பத்தி ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனால் அந்த காலத்தில் ரட்சிக்கப்படாதிருந்த பவுல் அவர் எழுதின 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் விலாவாரியாக அப்படி எழுதுறார். பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி எழுதுறார் இல்லையா, பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி நான் உங்களிடத்தில் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொடுத்தேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டே போறாரு. கர்த்தராகிய கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி மேடையில் அப்பத்தை எடுத்தார், பிட்டார், எல்லாம் அப்படி சொல்லிட்டே போறாரு. இயேசு கிறிஸ்து அவர் பிட்டதை பார்த்தாரா? அவர் காட்டி கொடுக்கிறதுக்கு அந்த ராத்திரி முந்திர ராத்திரி அப்பத்தை எடுத்து பிட்டு உங்களுக்காக பிற்கப்படுவது சரீரம் என்று சொன்னார். அவர் அந்த படிய பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் இந்த அப்பத்தனாகி புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இதெல்லாம் எங்க பவுல் பார்த்தாரு? அப்பதான் பவுல் ரட்சிக்கப்பட வேண்டியே. அப்படின்னா மூன்றாம் ஆண்டு வரை எடுத்துக்கொள்ளப்பட்டதான் அந்த பவுல் கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேலையை செய்ததை காட்சியாக அவருக்கு காட்டப்பட்டது. அப்படியே காட்சியாய் காட்டப்பட்டது. அதை பார்த்து எழுதினார். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவருக்கு நடந்துச்சு. மூணாவது வரையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட அப்படின்னா விநோதமான அனுபவம் கிடைச்சது அவருக்கு. இதை நினைக்கும் போது அவருக்கு கண்டிப்பா அவரு ஒரு ஹியூமன் மனுஷன் தான். மற்ற அப்போஸ்தலர்கள் பேதுரு யோவான் இவங்களுக்கே கிடைக்காத அந்த அனுபவம் இவருக்கு கிடைச்சதுனால அவனை விட ஒரு கிரேட்டா தான் இருந்தார் ஒரு லெவல் இல்லையா. அப்ப அப்படி இருக்கும்போது அவருக்கு பெருமை வருகிறதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போஸ்தலர் கூட எனக்கு கர்த்தர் இடத்தை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பெருமைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஒரு மனுஷன் தான். கர்த்தர் பார்த்தார் அவர் அந்த பெருமை அடைந்து அவர் பரலோகத்தை இழந்துடக்கூடாது. அதனால கர்த்தர் என்ன செஞ்சார், அவர் மாம்சத்தில் ஒரு முள்ளை கர்த்தர் கொடுத்தார். அவர் மாம்சத்தில் சரீரத்தில் ஒரு உபத்திரவத்தை கர்த்தர் அவருக்கு அனுமதித்தார். அது அவருடைய வாழ்க்கையில பெரிய வேதனை உண்டு பண்ணிச்சு. ஒரு பக்கம் ஊழிய செய்கிறாரு, அநேகரும் சட்டங்களோட உயிரோடு எழுப்புகிறார் பெண்கள், ஆனா இவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தை இவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஜெபிக்கிறார், ஒரு தடவை ஜெபிக்கிறாரு சரியாக மாட்டேங்குது, ரெண்டு தடவை ஜெபிக்கிறார் சரியாக மாட்டேங்குது, மூணு தடவை ஜெபிக்கிறார். கர்த்தர் சொன்னார், என் கிருமை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் நடந்துட்டார். கடைசியில பெண்களுக்கு அது போகும் போகும் பார்த்து மூணு தடவை ஜெபிச்சு போல இப்ப ஒண்ணு புரிஞ்சுட்டாரு. அந்த பலவீனம் ஏன் வந்துச்சு என்ற ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டார். இந்த பலவீனம் தான் என்னை நரகத்தில் போய்விடாதபடி என்னை காப்பாற்றுகிறது தெரிஞ்சுக்கிட்டார். இந்த பலவீனம் மட்டும் இல்லைன்னா நான் பெருமை அடைந்து பரலோகத்தை இழந்துருவேன் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப என்ன சொல்ற தெரியுமா, அது வரைக்கும் அந்த பலவீனத்தை பத்தி புலம்பிட்டு இருந்தவர் இப்ப அந்த பலவீனத்தை பத்தி பெருமை பாராட்டுவாரு. எனக்கு இருக்கிற இந்த பலவீனம் தான் என்னை தாழ்மையோடு வாட வைக்கிறது. இந்த உத்தரவன் தான் என்னை கர்த்தருடைய பிள்ளையா என்னை மனத்தாழ்மையோடு நடக்கப்படுகிறது. நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு. புரியுதாப்போ? அப்படி இந்த வருஷத்துல நீங்க மேன்மை பாராட்டுவீங்க. எப்படி தெரியுமா, சில காரியங்கள் பவுல் சரீரத்தில் நம்ம முன்ன போல சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் அது பிடிக்காத காரியத்திற்காக முறுமுறுத்தாதீங்க. பிடிக்காத காரியத்திற்காக கர்த்தர் ஏன் செஞ்சார் அப்படின்னு சொல்லி கர்த்தரை பத்தி குறைச்சு பேசிடாதீங்க. அந்த காரியம் தான் உங்களை பரலோகத்துக்குள் போகிறதற்கு உங்களை உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த சம்பவங்களுக்காக நம் கர்த்தரை மேன்மை பாராட்டுங்கள். புரியுதா? அதனால இதுவரைக்கும் உங்களுக்கு நான் இவருக்கு ஃபுல்லா பாசிட்டிவா சொன்னேன். இப்ப கடைசி ஒரு நெகட்டிவான விஷயத்தை சொல்றேன். சில விஷயம் உங்களுக்கு எதிர்மறாய் நடக்கும் பொழுதும் தேவன் அது நிமித்தம் உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணருங்கள். உணர்ந்து அதுக்காகவும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க லைஃப்ல எது சரியில்லை அதை வச்சு முறுமுறுக்காதீங்க. ஏன் புருஷன் சரியில்லை, ஏன் மனைவி சரியில்லை, ஏன் பிள்ளை சரியில்லை, அவங்க சரியில்லாதனால தான் நீங்க சரியா இருக்கிறீங்க. புரியுதா? அவங்க சரியா இருந்தா நீங்க சரியா இருக்க மாட்டீங்க. இதான் உண்மை. உங்களை சரியா வைக்கிறது அவங்க சரியில்லாம வச்சிருக்கிறோம். புரியுதா? சில விஷயம் உங்களுக்கு நீங்க நினைச்சவர் சரியா இருக்காரு, அது சரியா இல்லாதான் நல்லா இருப்பீங்க. சரியா இருப்பீங்க. உங்களை சரியா வச்சு பரலோகத்தில் போறதுக்கு எவ்வளவு நேரம் கர்த்தர் உங்களை நேசிச்சு உங்களை நடத்தி போகிறாரு. அப்ப அவரை மேன்மை பாராட்டாம என்ன செய்யறது? அமேன். அந்த காரியம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய ஆனந்த ஞானத்தோடு செய்கிறார். அதனால மேன்மை பாராட்டுகிறது தவிர வேற எதையுமே செய்யாதீங்க. தனியார் ரூம்குள்ள போய் நல்லா துணிங்க. யாருகிட்டையும் கர்த்தரை பத்தி குறைச்சு பேசிக்காதீங்க. கர்த்தரை புகழ புகழ புகழுங்க எல்லா இடத்துலயும். ஆமென். அதை செய்ய அப்புறம் நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்புறம் பாரு. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. நீங்க உயர்ஸ்தலத்தில் ஏறி நடப்பீங்க. நீங்க கர்த்தர் அப்படிதான் வைப்பார். சாதாரணமா வைக்க மாட்டார். புரியுதா? அதனால நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய விசேஷ ஞானத்தோடு நமக்கு செய்கிறார். ஆகினால் இந்த ஆண்டு நமக்கு கர்த்தரை கழிவுறிந்து துதிக்கிறதற்கும் அவரை புகழ்ந்து பேசுவதற்கும் கர்த்தர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்களை நடத்துவார். உங்களுக்கு நிறைய புகழ்ச்சி வரும். பெருமை அடையாதீங்க. கையை காட்டுங்க. இவர்தான் காரணம் என் ஞானத்துக்கு, இவர்தான் காரணம் அறிவுக்கு, இவர்தான் காரணம் என் திறமைக்கு, இவர்தான் காரணம். அவரையே கையை காட்டிட்டு கர்த்தர் உங்களையே கையை காட்டி கொண்டு உயர்த்தி கொண்டே இருப்பார். அதனால இந்த வருஷம் மேன்மையா இருக்கும். கர்த்தர் மகிமையாய் செய்வார். ஆனா நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களையோ தனியா துதிக்கிறவர்களையோ ஜனங்களுக்கு முன்னால உயர்த்துகிறவர்களையோ கவனம் பாருங்க. சுஷ்ண கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கழி கூறுதலும் மேன்மையை படுத்துகிறதுமான ஆண்டாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீயோ கர்த்தருக்குள்ளே கழி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பாய். நீயோ கர்த்தருக்குள்ளே கழி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பாய் என்று கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் கேட்ட இந்த வேத வசனங்கள் மகிமையாய் நிறைவேறப் போகிறது. கர்த்தர் சொன்னதுதான் அவருடைய வார்த்தைகள் தீவிரமாய் நிறைவேறும். என் வார்த்தைகள் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து நான் நினைத்த காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையான கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றியாப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை கர்த்தராகிய ஆண்டவர் மேன்மைப்படுத்த போறீங்க. உயர் ஸ்தலங்களில் ஏறி நடக்க பண்ண போறீங்க. எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ண போறீங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை மேலும் மேலும் அன்னவர் உங்களுடைய ஞானத்தை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போறீங்க. நாங்களோ உண்மையே கைகாண்டித்து உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களையே மேன்மை பாராட்ட எங்களுக்கு நீங்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகளை எல்லாம் தீவிரமாய் நிறைவேற்றி நம்மை மகிமையாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள், அருமையான பிதாவே, இந்த நல்ல அதிகாலை நேரத்திலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் தேவரீர் இந்த நேரத்திலும் கூட எங்கள் வாழ்க்கையோடு இடைப்பட்ட பயவிற்காய் சூத்திரம். இந்த வார்த்தைகளை தகப்பனே முடி பிள்ளைகளுக்கு சொல்லும்படி எனக்கு சொன்னீங்கப்பா. நான் சொல்லிட்டேன். இதை நீங்க அப்படியே ஒவ்வொருத்தருக்குள்ளே நிறைவேற்ற போகிறதற்காய் சூத்திரம். இந்த வார்த்தைகளின் ஆண்டிலே ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறப் போகிறதற்காக எனக்கு சூத்திரம். கர்த்தர் கனப்படுத்துங்க. தீவிரமாய் நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மையாய் வைப்பதற்காய் சூத்திரம். நாங்கள் ஆபக்கூக்கை போல உண்மையே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நோக்கி பார்த்து மகிமைப்படுத்த உதவி செய்யப்பா. அத்திமரம் தொழில்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், ஒளிவ மரம் பலன் இல்லாமல் போனாலும், கிடையிலே மந்தம் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் கழுவிடுவேன். அந்தவரை எங்கள் சந்தோஷம் உண்மையிலே மாத்திரம் இருக்கும்படி நீங்க செய்வதற்காய் சோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம். ஆசீர்வதிங்க. புதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.